நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய தியானத்திற்காக தியத்தீரா பட்டணத்தினுடைய ஜெயம் கொள்ளுதல் அல்லது தியத்தீரா சபையினுடைய ஜெயம் கொள்ளுதலை குறித்து நாம் பார்ப்போம். இந்த தியத்தீரா சபையை குறித்து நாம் 5 வாரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் கடைசியாக தியத்தீரா சபையினுடைய ஜெயம் கொள்ளுதல் எப்படி இருக்கும் என்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் 2:25 வாசிப்போம்.
உங்களுக்கு அதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பெறுகின்றும் என் கிரியைகளை கைகொள்ளுகிறவனோ அவளுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்.
போதும். இங்கே பார்க்கும்போது உங்களுக்குள்ளதை தேவன் வரும் அளவு பற்றி கொண்டிருங்கள். அப்போ இந்த தியத்தீரா சபைக்கு தேவன் எண்ணத்தை கொடுத்திருக்கிறார், அல்லது அந்த ஜனங்களுக்கு என்ன இருந்தது? ஆமாம், உங்களுக்குள்ளதை அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. இங்கே நாம் உங்களுக்குள்ளதுன்னு சொன்னால் தியத்தீரா சபை ஜனங்களுக்கு உண்டாயிருந்த காரியங்களை பற்றி கொண்டிருங்கள். அப்போ நம்ம தியத்தீரா பட்டணத்து சபையினுடைய காரியங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மளும் அதே மாதிரி நம்ம அதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். என்னவா இருக்கும்? இல்லை, அது வந்து ஜெயம் கொண்டதுக்கு அப்புறம் அது வந்து விலகணும். உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டு இருங்கள். ஏதாவது நல்ல காரியம் இருக்குது, அதனால தான் ஆண்டவர் பற்றி கொண்டு இருக்குங்கன்றாரு. இப்போ தீமையான காரியம் இருந்தால் பிடிச்சிக்கிட்டு இருங்கன்னு சொல்ல மாட்டார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 2:19
உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன்.
போதும். இதுதான் தியத்தீரா சபைக்கு இருக்கிற காரியம். என்னன்னா கிரியை. அவன் கிரியை செய்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்குது. கிரியைன்னு ஏன் போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகள் இருக்காது. விசுவாசிக்கிறான் விசுவாசிக்கிறான்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருந்து எப்படி ஒரு தாளந்த கொண்டு போய் ஆழமாக குழி நோண்டி புதைச்சி வச்ச மாதிரி இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை புதைச்சி வச்சு கிரியே இல்லாமல் இருப்பான். அதனால் கிரியைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா 2வது அன்பு, 3வது ஊழியம். பாருங்க, இவங்க ஊழியமும் செய்கிறாங்க. அப்போ நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேறியிருக்காங்க. அப்புறம் விசுவாசம். விசுவாசங்கிறதுனா இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் இருக்கணும். இப்போ விசுவாசம்னா உலகத்தில் எத்தனையோ விசுவாசங்கள் இருக்குது. கம்யூனிச கொள்கையிலும் ஒரு விசுவாசம்தான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு விசுவாசம்தான். ஆனால் இவர்கள் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை அதிகமாக கொண்டிருந்தார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமை. 6வது பந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 6வது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? அது இல்லை, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்திற்கு உண்டான பாணியில் எழுதியிருக்குது. இதே புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்திற்கு மாற்றி நாம் சிந்திக்கும் போது இதே காரியம் வேற மாதிரி எழுதியிருக்குது. முந்தி செய்த கிரியிலும் பிந்தி செய்த கிரியல் அதிகமாக இருக்குதுன்னு போட்டிருக்கு. இது முன்பில் உள்ளதை காட்டிலும் பின்புள்ளது அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா கிரியிலே வளர்ச்சி. முந்தினோர் எப்பொழுதுமே முந்தினோராகவே இருக்கிறது. இதுதான் சுவிசேஷத்துக்கு நாம் வரும்போது முந்தினோர் பிந்தினோர் ஆகாமல் முந்தினோர் எப்பவுமே முந்தினோராகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கே 6வது கிரியில வளர்ச்சி இல்லைன்னா, முதல்ல கிரி இருந்தது, கிரியில வளர்ச்சி இல்லைன்னா அங்கேயே நிற்கிறான், பின்னால் வரவன் முந்தி போகிறான், பின்னால் வரவன் முந்தி போகும்போது என்னது, முந்தி இருந்தவன் பின்னால் வந்துட்டான். இப்படி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கும் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்த்தம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அதனுடைய சொல்லுகிற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்கும். அப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷத்தினுடைய பாணியில் நாம் பார்க்கும்போது உன் கிரியைகள் முந்தி இருந்ததை காட்டிலும் பின்பு இருந்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா நீ முந்தினோர் இந்தினோர் ஆகாமல் எப்பொழுதுமே நீ முந்தினோராக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ இந்த கிரியை பற்றி கொண்டு இருங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தது வெளிப்படுத்தல் 2:20-26 வாசிப்போம்.
அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டிலாக்கி அவளுடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டார். அவர்களையும் மிகுந்த உபத்திரத்தை தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானும் உளியந்திரியங்களையும் இந்தியங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளும் அஞ்சியும் உங்களில் ஒருவரும் ஒருவருக்கும் உங்கள் கிரியையின் படி பலன் அளிப்பேன்.
ஆ, போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு நல்ல காரியம் இருக்குது. நற்கிரியைகள் பற்றி கொண்டிருக்க காரியங்கள் ஆறு காரியங்கள் இருக்குது. ஏழாவது காரியம் என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு குறை உண்டுன்ட்டார். அப்போ இந்த குறை வந்து ஆறு நல்ல காரியங்கள் இருக்கிறது, அந்த ஆறு நல்ல காரியங்களில் ஒரு குறை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த குறை வந்து இந்த ஆறு காரியத்தில் எந்த இடத்துல வருது? நம்ம ஆறு காரியம் வாசித்தோம், கிரியைகள் அன்பு ஊழியம் விசுவாசம் பொறுமை கிரியைகள் வளர்ச்சி. அப்போ இதில் உனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்கிறாரு. அந்த குறை இந்த ஆறில் எந்த இடத்துல வருது? ஊழியத்தில் வருது. குறை உண்டு. அப்போ ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லது மற்றவர்களுக்கு தேவனுடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்குறவங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஊழியத்தில் இந்த மாதிரி ஒரு குறை இருக்குதுங்கிறது நம்மளுக்கே தெரியாது. என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா, எசபேலுடைய போதகம் அப்படின்னா, மற்ற சபைகள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நம்ம அது நல்லதாக கெட்டதான்னு சிந்திக்காமல் வேதத்து கூட ஒப்பிட்டு பார்க்காம, அந்த ஊழியக்காரர் இப்படி பேசினார், இந்த சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, அவர் பெரிய ஊழியக்காரர், உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர், அவரே இந்த சத்தியத்தை சொல்கிறாரு, அதனால் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. வேதத்தில் நம்மளுக்கு நல்ல ஆதாரம் இருக்குதாங்கிறத நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போது எசபேலுடைய போதகம்னு சொன்னால், நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்திரீ. அப்போது அந்த கள்ள தீர்க்க தரிசனங்களை நாம் கண்டுபிடித்து அதிலிருந்து நாம் விலக வேண்டும். அப்போ இந்த குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த குறையில் தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் எங்கே நடந்திருக்கிறது, அல்லது கள்ள தீர்க்க தரிசனம் எப்படி உள்ளே வந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாம் தேவனுடைய வார்த்தைகளை சுத்தமானதாகவும் செம்மையானதாகவும் அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளை சத்தியமாக அறிவிக்கணும். ஆனால் கலப்படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அதில் சாயம் போட்டாச்சுன்னா எப்படி சில்லி சிக்கன் அதுக்கு இதுக்கெல்லாம் கலர் இல்லாமல் இருக்கும்போது மஞ்சள் சிகப்பு எல்லாம் போட்டு கலந்து போட்டால் பார்க்கறது நல்லா இருக்கும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நித்திய ஜீவ வார்த்தைகளை நித்தியமாக இருக்கிறத அப்படியே கொடுத்தா கேட்கும்போது கொஞ்சம் தூக்கம் வரும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கொஞ்சம் கலர் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கேட்குறதுக்கு இனிமையாக கொஞ்சம் காரியங்களாக கலந்து வரும்போது அது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆபத்து துன்பம் கஷ்டம் வரும்பொழுது அந்த பிரசங்கம் நம்மளை காப்பாற்றாது. ஆமாம், கரெக்டு. பஸ்காவை அதனுடைய பிரமாணத்தின்படி ஆசரிக்க வேண்டும். அப்படியாக உனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, எசபேலுடைய போதகத்தை பின்பற்றக்கூடாது, அவங்க பந்தியில் போய் உக்காந்து சாப்பிடவும் கூடாது. அப்படின்னா என்ன, எசபேலுடைய பந்தியில் போய் உக்காந்து சாப்பிட்றதுன்னா
என்னவா
இருக்கும்? அது ஒன்று, உபதேசத்தை கேட்கக்கூடாது ஒன்று, வேற பந்தி சாப்பாடு நடக்குதா இங்க? ஆ, திருவிருது அதுவும் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று அதுக்கப்புறம் இல்லை, அது வசனமெல்லாம் பிரசங்கம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விருந்து நடக்கும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பிரியாணிக்கு ஓடக்கூடாது. எந்த நாட்டுக்காரன் வந்து பேசுகிறான்னு தெரியாது, என்ன உபதேசத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்லி தெரியாது. வெள்ளை சட்டை போட்டு போனால் போதும், நீ உள்ளே போயிடலாம். அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், போட்டு போனால் போதும். நோட்டீஸில் எழுதிடுவாங்க, வரும்போது ஒரு பத்து பேர்த்தை கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. போக்குவரத்து செலவு கொடுக்கப்படலை. எஸ்எபிஎலுடைய பந்தியில் சாப்பிட்றதுக்கு ஆளுகளை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, போக்குவரத்து செலவுன்னு சார் நிறைய சொல்கிறாங்க. அப்போது எஸ்எபிஎலுடைய பந்தியில் அவங்களுடைய கள்ள உபதேசத்தை கேட்டுட்டு அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது. மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வச்சு அதிகமான பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கிற இடம் மெட்ராஸ் தான். அங்கே சாப்பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுலேயே சண்டை நடக்கும், அல்லது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வீரம் வந்தோன்னா பயங்கரமாக சண்டை நடக்கும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு நான் இந்திய மெட்ராஸில் அநேக இடங்களுக்கு போயிருக்கிறேன், அதே மாதிரி டெல்லிக்கும் ஒரு டைம் போயிட்டு வந்தேன். எங்கே பாரு சண்டை தான், பயங்கரமான சண்டை நடக்கும், எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க. ஒரு டைம் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் சண்டையை பார்த்தாச்சுன்னா ரெண்டாவது டைமு இந்த கூட்டத்துக்கு ஏண்டா வந்தேன்னு நம்மளுக்கே தெரியும். அதனால் விசுவாசி நிறைய பேர் பார்க்காம இருக்கிறது நல்லது. சோத்திரம். ஆமாம், கூட்டிகிட்டு போக மாட்டாங்க உண்மையாக வந்து, இதெல்லாம் உங்களுக்கு முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க.
ஆமாம்,
சோத்திரம். அப்போ இங்கே வந்து ஆறு நற்காரியங்கள் இருக்கிறது, அந்த ஆறு நற்காரியங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கிறது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா கள்ள தீர்க்க தரிசனங்கள். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 2:24 வாசிப்போம். போதும். அப்போ இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பந்தியில் உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆவிக்குரிய பந்தியும் சாப்பிட்ருப்பான், எழுத்தின்படி பந்தியும் சாப்பிட்ருப்பான். கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும்போது மனுஷனுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா என்ன வரும், ஆழமான சக்தியை நிறைய வந்துடும். பைபிளை படிக்காமையே நிறைய ஆழமான சக்தியை வந்துடும். கள்ள உபதேசம் கேட்டாச்சுன்னா போதும், ஆழமான சக்தியை நிறையா வரும், ரகசியங்கள் நிறையா வந்துடும். எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே போனால் தீர்ந்து எல்லா ரகசியமும் அவர் அங்கிருந்து சொல்லிடுறாரு. நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு. இந்த கள்ள உபதேசங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள் அப்படியே மனுஷனுக்கு என்னமோ உலகத்தில் இல்லாத எல்லா ரகசியமும் தெரிஞ்ச மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது இந்த கள்ள உபதேசமும் சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னா ரகசியமாக இருக்கிற ஆழமான சத்தியங்கள் இந்த காரியங்களை தெரியும் போது இதுவே மனுஷனுக்கு பாரமாக மாறிடுது. பைபிளை படிக்கும்போது ஒன்று சொல்லும், இவன் சொன்ன ஆழமான சத்தியம் இன்னொன்று சொல்லுவோம். நகை போடாத சத்தியான ஒருத்தன் சொல்லுவான், பைபிளில் தேவனுடைய வசனமே சத்தியம்னு சொல்லுவோம். நகை போடாது எந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்தலாம்னு சொல்லி வருவான், கடைசியில் வந்து வந்து எந்த லிஸ்ட்லேயும் சேராது. நகை போடக்கூடாது அப்படிங்கிற காரியம் பைபிளில் எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தலாம், அதான் எந்த பைபிளில் எந்த பிரமாணத்தில் கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்னா எந்த ஊழியக்காரனுக்கும் சரியாக சொல்ல தெரியாது. கேட்டால் சத்தியன்றோம், நகை போடாது சத்தியம். அது இல்லை, அது இல்லை. ஆனால் போது நகையை எடுத்துகிட்டு பட்டு புடவையில் போட்டிருக்கிறாங்களா, ஆமாம், ஆனால் அது போட்டுக்கிறாங்களா, அப்போ வெளியில் தெரியாது. அது கரெக்டு. ஆனால் நகை போடக்கூடாதுன்னு இன்னைக்கு உபதேசம் வருது, அது என்ன காரணம், அது என் பைபிள் எந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தலாம், ஆழமான சக்தி. அது எங்கே கொண்டு வந்து சேர்த்தலானா நகை போடுறது போடக்கூடாது அவங்கவுங்களுடைய சமர்ப்பணத்தில் இருக்குது, அது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் விட்டுருக்காரு. அதை கொண்டு வந்து சத்தியமாக பண்ணி பைபிளில் இருக்கிற சத்தியத்தை சாதாரண வார்த்தையாக பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி நகை போடாதெல்லாம் ஒரு கோஷ்டி. அப்புறம் ஊழியம் செய்கிறோன்னா இருந்தால் மனைவி இருக்கிறவன் ஊழியம் செய்யக்கூடாது, தனிப்பட்ட மனுஷனாக இருந்தால் கல்யாணம் ஆகாமல் தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி. ஆழமான சத்தியம் வந்ததுன்னா இப்படி பிரச்சனைகள் உருவாகுது. சில சபையில் கல்யாணம் பண்ணால் தான் உனக்கு ஊழியம், இல்லாட்டினா உனக்கு ஊழியமே கிடையாது, ஓடி போயிருன்னு சொல்லி தத்து விட்ருவாங்க. இப்படியாக கள்ளபதேசங்கள் பெருகி பெருகி வரும்பொழுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆழமான சத்தியம் வந்து மனுஷனுக்கு அதுவே பெரிய பாரமாக மாறிடுது. காரணம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுல சிந்திக்கிறதுல. இப்படியாக தியத்தீரா சபையிலே ஆறு நற்காரியங்கள் இருக்கிறது, அதோடு சேர்ந்து இந்த குறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறையை ஜெயம் கொள்ள வேண்டும். அந்த குறையை ஜெயம் கொண்டாச்சுன்னா ஏழு காரியம் நல்ல காரியமாக மாறிடுது. அப்போ இந்த ஏழு காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கிறவர்களுக்கு அல்லது கள்ளத்தீர்க்கு தரிசனத்தையும் சாத்தானுடைய ஆழங்களையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரார். என்ன ஆசீர்வாதம்? யார் மேல? ஜாதிகள் மேல உள்ள அதிகாரம். அப்ப ஜாதிகள் மேல உள்ள அதிகாரம்னா ஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்குண்டான அதிகாரம். இன்னைக்கு ஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றாங்க, அதிகாரம் இல்லாம பேசுறாங்க, எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? அப்ப ஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு சொன்னா அதுக்கு சில பிரமாணங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு யூதனாக இருந்தால் தான் ஜாதிக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியும். இப்போ ஒரு ஜாதியாக இருந்துக்கிட்டு அவனே போய் இன்னொரு ஜாதிக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணான்னா அவன் கேட்குற கேள்விக்கு இவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவனும் ஜாதி அவனும் ஜாதி. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜாதியின் மேல் அதிகாரம் தருவேன். அப்போ ஜெயம் கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யூதருடைய முறைகளை முழுவதுமாக அறிந்து அல்லது தேவன் மோசேக்கு கொடுத்த எல்லா பிரமாணங்களையும் வேதத்தில் அறிந்திருக்கிறபடியினால் அல்லது கள்ளத்தீர்க்கு தரிசனங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறபடியினால் சாத்தானுடைய ஆழங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறபடியினால் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பின்பற்றுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை தெளிவாக அறிந்தவர்களுக்கு தான் ஜாதிகள் மேலுள்ள ஊழியத்தை தேவன் கொடுக்கிறார். அப்போ வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஊழியத்துக்கு போயாச்சுன்னா அவன் ஒரு கேள்வி கேட்பான், உதாரணத்துக்கு நகை போடாதுன்னா என்ன பண்ணலாங்க, நாங்களாம் கொண்டு திருப்பதி உண்டியில் போட்டு வந்துடுறான், அதே மாதிரி இங்கே போட்டலாமா அப்படின்னா போடுங்க போடுங்கன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அது ஒரு பிரச்சனையாக வரும்போது அது எப்படி வந்து கையாளுறதுங்கிறது தெரியாது. அப்போ நகை போடாத வச்சு தனியாக ஒரு சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியாக வேதத்தினுடைய காரியங்களை தெரியாதபடியினால் இன்றைக்கு பல பிரச்சனைகள் நடக்கிறது. அப்போ ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொன்னால் வேதத்தினுடைய காரியங்களை முழுமையாக செம்மையாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தீர்க்கு தரிசனங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி இல்லை என்ன அப்படி சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து கலப்படம் எங்கே நடந்திருக்கிறது அல்லது புளித்த மாவு எங்கே நடந்திருக்குது எங்கே கலந்திருக்கிறது என்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தையை ஜாதிகளுக்கு அறிவிக்க முடியும். இல்லாட்டினா இந்த ஜாதி இந்த புளிச்சம்மாவுடைய வாசனையும் இந்த புளிச்சம்மாவுடைய வாசனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புளித்தமா எல்லா புளிச்சம்மாவையும் கெட்டு போக பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்ட புளிச்சம்மாவு இவங்ககிட்ட அதிகமாக புளிச்சு இவங்ககிட்ட இருக்கிற புளிச்சம்மாவை அவனை போய் புளிக்க வச்சு எல்லாரும் ஒரே புளிச்சம் அவனுடைய உபதேசத்திலே இருப்பார்கள். கலாத்தியர் 2:7-8 வாசிப்போம். கலாத்தியர் 2:7-8 யூதர்களாக இருந்தவர்கள் தான் புறஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறார்கள். அப்போ புறஜாதி வந்து யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரல. இயேசு கிறிஸ்து யூத ஜனங்கள் மத்தியில் பிறந்தார், யூத ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அந்த ஜனங்கள் முதலாவது ஏற்றுக்கொண்டாக அந்த 12 சீசரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூத சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படின்னா மொத்தம் இஸ்ரேல் ஜனங்கள் 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அப்படி இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ 12 பேர்த்துக்கு அதிபதியானவன் அல்லது 12 பேர்த்துக்கு லீடராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பேதுரு. ஆனால் பேதுரு வந்து ஆண்டவர் வந்து நீ எல்லாத்துக்கும் லீடராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களும் செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் முடிவில் பார்க்கும்போது 12 பேரில் வந்து பேதர் வந்து தடுமாறல, பேதர் வந்து ஆண்டவரை மறுதளிச்சிட்டார். தனக்கு ஆபத்து கஷ்டம் துன்பம் வரும்பொழுது எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டார். அதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு 3 தடவை ஆண்டவரை மறந்து வச்சான். அதனால பேதுருடைய அந்த லீடர் பதவி போச்சு. போய் லீடர் யாருக்கு கிடைச்சது? பேதுருக்கு போயிட்டாரு. இப்போ பேதுருக்கு லீடர் இல்லை. இப்போ அதுக்கு அடுத்தபடி யாரை லீடராக போடலாம்? யோவான் வந்து ஒரு சீசன் ஒரு ஆள் இருக்காரு, சீசன் அல்லாத ஆள் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் ஒரு ஆள் இருக்காரு. அதுக்கு அடுத்தபடி யாருன்னு
கேட்டீங்கன்னா,
யோவான், ரெண்டு பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் ரெண்டு பேர் வந்து சீசன்ல இருக்காங்க. அப்போ லீடர் யாருக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, லீடர் பதவி பவுலுக்கு போச்சு. அப்போஸ்தலனாய் பவுல் தான் சீசர்களுக்கு எல்லாத்துக்கும் லீடராக மாறினார். அப்போது பவுல் வந்து புறஜாதிகளுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனாகவும் யூதர்களுக்கும் ஊழியத்தை செய்கிற மனுஷனாகவும் ஆண்டவர் மாற்றினான். அப்போ பேதர் வந்து யூதர்களுக்குள்ளே மட்டும்தான் பிரசங்கம் பண்ண முடியும், புறஜாதிகளுக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ண போய் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புறஜாதிகளை பிரசங்கம் பண்ண போய் என்ன பண்ணார் பேதர்? ஆ, புறஜாதி கூட போய் உட்காந்து சாப்பிட்டார். அதே மாதிரி இங்கே தேவனுடைய காரியங்களை தெளிவாக அறிந்தவர்கள் மட்டும்தான் ஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியும்.
மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாக அவனோடு எதிர்த்தேன். இப்படியில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியார் தன்னை சாப்பிட்டான். அவருக்கு வந்தபோதோ புறதேசங்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவம் எழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாக நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்?
இப்ப இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே பிரச்சனை தான். ஜாதிகளுடைய ஊழிய அழைப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஜாதிகள் மத்தியில போய் ஊழியம் செய்ய போகும் பொழுது அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டு அவங்க கூட மாயம் பண்ற வேலை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த காரியம்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்படின்னா பேதுருவை யூதர்களுக்குள்ள மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். அப்படின்னா பைபிளை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சவங்களுக்கு, யூதனுடைய சுத்திகரிப்பின் முறைகளை தெரிந்தவர்களுக்கு, மோசனுடைய ஆகமங்களை நல்லா வாசித்தவர்களுக்கு மட்டும்தான் பேதுருனால பிரசங்கம் பண்ண முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நபர், தேவனுடைய வேதத்தை அறியாதவர்கள் அல்லது மோசையினுடைய புஸ்தகத்தினுடைய காரியங்களை அறியாதவர்கள் அல்லது நியாயப்பிரமான காரியத்தை குறித்து அறியாமல் இருக்கிற புறஜாதிகளுக்கு போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பேசுவாங்க? என்ன சொன்னாலும் வேதத்தில் இருக்கிற காரியங்களுக்கு வந்து புறஜாதிகளுக்கு சொன்னால் புரியாது. அப்போ பேசுறதுக்கு ஏதாவது வார்த்தைகள் தேவை. அது வேதத்திற்கு புறம்பான காரியங்களாகவும் இருக்கக்கூடாது, வேதத்துக்கு ஒத்து வர மாதிரி காரியங்களாகவும் இருக்கணும். அப்போ அந்த காரியத்தை வந்து பகுத்தறியக்கூடிய தன்மை வந்து பேதருக்கு இல்லாதனால பேதர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க கூட போய் உட்காந்து பந்தியில் சாப்பிட்டாரு. அந்த நேரம் பார்த்து பவுல் வந்ததுனால, நீ வந்து எப்படி புறஜாதி கூட உட்காந்து சாப்பிடலாம்? அப்போ புறஜாதி எப்படி உன்னை மதிப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அப்போ இன்றைக்கு அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய காரியத்தை முழுவதுமாக அறிந்தவர்கள் மட்டும்தான் அல்லது ஜாதிகளுடைய வெளிப்பாட்டை பெற்றவர்கள் மட்டும்தான் புறஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியும். அப்போ ஜாதிகளுடைய வெளிப்பாட்டை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத மனுஷர்கள் அல்லது கள்ள தீர்க்க தரிசனங்களை ஜெயம் கொள்ளாதவர்கள், சாத்தானுடைய ஆழங்கள் என்ன என்கிறது தெரியாத ஜனங்கள், இந்த புளிச்சமாவை நேரடியாக கொண்டு போய் புறஜாதி கொண்டு போனால் என்னாகும், அவங்ககிட்ட இருக்கிற புளிச்சமாவை இவனை சேர்ந்து பிடிச்சிக்கும், அல்லது இவங்ககிட்ட இருக்கிற புளிச்சமாவு புறஜாதிக்கிட்ட ஒட்டிக்கும். அதனால தான் இன்றைக்கி புதுசாக ரசிக்கப்பட்ட வர ஜனங்கள் எல்லாம் புளிச்சமாவுடைய வாசனையில் தான் சபைகளை வர்றாங்க. உண்மையான தேவனுடைய வார்த்தையை பைபிளில் இருக்கிற மாதிரி சத்தியமான வார்த்தைகளை சொல்லி உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு மனம் திருப்புவதற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. எல்லாம் புளிச்சமாவனுடைய உபதேசத்துக்கு தான் மனம் திரும்புகிறாங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் புறஜாதியிலிருந்து ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக மனம் திருப்புவதற்கு பதிலாக இன்றைக்கு எல்லாரும் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சபைக்கு போகிறவங்கலேருந்து இன்னொரு சபைக்கு பிடிச்சி இழுக்கிறது, அந்த உபதேசம் சரியில்லை, அந்த சபையிலேருந்து நேராக இங்கே வா, சிஎஸ்எலேருந்து நீ சிபிஎம்க்கு வந்து சேரு, இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு போ அப்படின்னு சபைக்கு சபையை தான் மாறி மாறி போகிறாங்களே ஒழிய, அதனால தான் சபைக்கு ஜனங்கள் அதிகமாக வர மாதிரி தெரியுது. ஆனால் யாராவது ஒரு ஆள் புறஜாதியில் அப்படின்னா விக்கிரகங்களை வணங்குறவர்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை முழுவதுமாக சமாதானப்படுத்தி அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சபைக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் அது முடியாத காரியமாக இருக்குது. காரணம், இவனுக்கு பட்டாசு வெடித்தானா அவனுக்கு போய் பட்டாசு வெடிக்கிறான், எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும்போது அவன் எப்படி மனம் திரும்புவான், இவன் வீட்டில் கல்யாணம் நடந்தால் அவனும் வந்து சாப்பிட்றான், இந்த வீட்டில் கல்யாணம் நடந்தால் இங்கேயும் போய் அங்கே உட்காந்து குரூப்பாக உட்காந்து சாப்பிட்றான். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புளிச்சமாவிலேருந்து நேராக கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதுனால தான் புளிச்சமாவுடைய வாசனை அதுலேயே நிலச்சிருக்குது. அப்புறம் வசனம் சொல்லுது புறஜாதி செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதுன்னு சொல்லுது. அது நல்லதே கெட்டதோ, புறஜாதி என்ன செய்கிறானோ அதை பார்த்து நீ காப்பி அடிக்காதுன்னு சொல்லிடு. எந்த காரியமும் செய்யக்கூடாது. புறஜாதி என்ன செய்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்ன செய்கிறான்னு பாருங்க, அதை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. லேவி ராகமம் 18 ஒன்றிலிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம்.
இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் பிதாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருக்கிற எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமையின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைகொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் படைப்பான், நான் கர்த்தர்.
போதும், இங்கே பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய எந்த முறைகளையும் கை கொள்ளாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்த ஆமாம் எந்த முறையும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம போய் சேர்றோம் பார்த்தீங்களா, கானான் தேசம். கானான் தேசம்னா எது சொல்லுங்க பாப்போம். ஆமாம், போய் சேர்ற தேசம் எது? கானான் தேசம் இல்லை, ஆ சபை, கிறிஸ்துவ சமுதாயம் தான் கானான் தேசம். இங்கே பாலும் தேனு ஓடுறதுக்கு பதிலாக கூவம் தான் ஓடுது. கானான் தேசத்தினுடைய எந்த ஒரு முறையும் பின்பற்றாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் செய்கிற எந்த ஒரு ஆச்சார முறைகளையும் நீ பின்பற்றாத. அப்போ என்னத்தை தான் செய்கிறது? என்ன செய்யறேன்னு சொன்னால் வேதத்தை படித்தா போதும், உனக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை படித்தா போதும், நம்மளுக்கு நல்லா தெரியும். நாம் பைபிளே படிக்கிறது இல்லை. ஒன்றா அந்த ஊரில் இருக்கிற மாதிரி நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இப்படி தான் செஞ்சாங்க. இப்போனா இந்து விக்கிரகங்களாம் வணங்குறதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல, மற்றதெல்லாம் விட முடியாத. ஆமாம், குழந்தை எழுத சுற்றி போடுறது, மூணு பேர் ஒன்றாக போகக்கூடாது, நாலு நட்சத்திரம் பார்க்கறது, கறி இங்கிருந்து அங்கே எடுத்துகிட்டு போனால் அந்த கறியில் ஒரு பெரிய ஆணியை போட்டுறது, இல்லாட்டினா பெரிய ஒரு கறித்துண்டை எடுத்து போட்டுறது, பேய் வந்து பிடிச்சிருந்து கடையிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வரும்போது வழியில் பிடிக்காதா அந்த பேயை? பேய் வந்ததுன்னா அந்த கறித்துண்டு முதல்ல இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாமா? இல்லை, நம்ம வீட்டில் எப்படி செய்கிறேன், கடையிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வரும்போது எப்படி கறித்துண்டு அது எடுக்குது? அப்போ ஜாதிகளுடைய எந்த ஒரு ஆச்சார முறையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு செய்கிற எந்த ஒரு ஆச்சார முறையை பார்த்து நீ காப்பி அடிக்காத, என்ன செய்யறதா இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்கணும், ஏன் செய்யறீங்க, பைபிள்ல எங்க ஆதாரம் இருக்குன்னு நம்ம கேட்கணும். அப்படி பைபிள் அப்படி இல்லையே, இந்த வசனம் எடுத்து காமிங்க, சத்தம் இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. எந்த முறையும் செய்யாதங்கிறது, எந்த முறையும் செய்யறாங்கிறது, எந்த முறையும் நல்லதோ கெட்டதோ அவன் செய்யற மாதிரி நீ செய்யாத. அவன் கிழக்கு பார்த்த வாசலை வச்சு கட்டுறானா, நீ தெற்கு பார்த்து வச்சு கட்டு. அப்படியாக ஜாதிகள் செய்கிற எந்த முறையும் காப்பி அடிச்சு நாம செஞ்சோம்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மளுக்கு
தோணும். நீங்க
அவங்க கிட்ட போய் சொல்றீங்க, வாஸ்து பாக்குறது அவன் பிரச்சனை, நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவனை வந்து நாம பார்க்க வேண்டாம், நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வேலையை நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம அதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். உன்னுடைய சௌரியம் நீங்கள் சொல்லிடணும். நம்ம இது வந்து ஆண்டவர் யதார்த்தமாக என்ன நம்மளுக்கு கட்டளையிடுறாரோ அதுதான் செய்யணும். அதுக்குன்னு தெற்கு பக்கம் வந்து ரோடு வந்துருச்சு, அதனால் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தான் வேணும்னு ரோட்டுக்கு பின்னாலேயே நம்ம வாசலை வைக்கிறோம்? அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ சாஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு சாதகமானபடி மாத்திக்கிறதுக்கு தான் சாஸ்திரத்தை உண்டு பண்ணி வச்சிடறது. அப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சா போதும், இப்படி செஞ்சா போதும், அப்படி செஞ்சா போதும்ட்டு என்ன பண்ணி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு முறையிலையும் காப்பி அடிக்கக்கூடாது. என்ன வேணுனாலும் பைபிளில் நம்மளுக்கு இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நாம சகோதரனை கேட்கணும், அல்லது வேதத்தை வாசிக்கணும். நம்மளுக்கு வேதத்துல எல்லாமே இருக்கு. கண்டிப்பா போடக்கூடாது. இடையில எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இடையில எத்தனை புது ட்ரெஸ் எடுத்து மாத்துறீங்க, அது என்ன கிறிஸ்துமஸ் மட்டும்? ஜாதிகள் செய்கிற எந்த ஒரு கானான் தேசத்துல இருக்கிற எந்த ஆசரிப்பு முறையும் செய்யக்கூடாது. அப்ப இந்த காரியங்களை தெரிஞ்சாதான் புறஜாதிக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியும். இதை தெரியலன்னா புறஜாதி கூட சேர்ந்து நாமளும் புறஜாதியா மாறிடுவோம். ஆமா, கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் போடணும்னு சொல்லி பைபிள்ல சொல்லலையே, சொல்லியிருந்தா நாங்களும் போட்டிருப்போமே. எங்க பர்த்டே ஸ்கூல்ல கவர்மெண்ட் சட்டம் அது வந்து வேற, நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை பிரமாணம் வேற, அரசாங்க சட்டம் வேற.
புது ட்ரெஸ் போட மாட்டேன்னா
அப்படின்னு இல்லை, நம்ம சாதாரண ஒரு ஆளை போல எப்பவுமே சாதாரணமா இருக்கணும், அவ்வளவுதான். புது ட்ரெஸ் மத்த எத்தனையோ நாள் இருக்குதே, அந்த நாள்ல போட்டுக்கலாமே. சோத்திரம் வெளிப்படுத்தல் 2 27 வசனம் வாசிப்போம்.
அவன் இரும்பு போலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடுவெளி நட்சத்திரத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன் என்று எழுது.
போதும் போதும். இப்ப ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எப்படின்னா இரும்பு கோளால் அவர்களை
ஆளுவான்.
இரும்பு கோள், இரும்புக்கோள், அயன் ராட், இரும்பு கோளால் கரெக்டு, அது வந்து அயன் ராட். இரும்புக்கோள்னு என்னவா இருக்கும்? ஆமா லைட்டா இருக்கிறது ஜனங்களை ஆள்றது எப்படி இரும்பு கோலை வச்சு. தேவனுடைய வசனம் ஆமா மிகவும் கடினமாக அவர்களுக்கு போய் சேரும். ஆமா தேவனுடைய வார்த்தை மிக வல்லமையாகவும் மிகவும் பலமாகவும் புற ஜாதிகளுக்குள்ள போய் சேரும். ஏன்னா ஜாதிகளுடைய ஊழிய அளவு பெற்றாதான் இந்த சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பேசி அவங்களுடைய இருதயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படின்னா கண்டிப்பான தேவனுடைய நியாய தீர்ப்பை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு உணர்த்துவார்கள். அப்போ இரும்பு கோளால் வந்து ஒரு பானையை உடைச்சா எப்படி இருக்கும்? பானையை சும்மா தூக்கி போட்டாவே உடைச்சி போயிடும், நொறுங்கி சின்ன சின்னதாக போயிடும். இப்போ மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். எப்படி மண்பாண்டத்தை போல நொறுக்கிறது? கரெக்ட். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா? அதில் மண்பாண்டம் உடைஞ்சு போயிருந்தீங்க. மண்பாண்டம்னா ஒரு வார்த்தை எடுத்தாச்சுன்னா அது பைபிளில் பல இடங்களில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிற நம்ம லேசாக சிந்திச்சேன்னு வைங்களா, உடனே சீக்கிரம் கண்டுபிடிச்சோம். மண்பாண்டம்னா என்ன? மண்பாண்டம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கோங்கிறாரு. சரீரம். அப்போ தேவனுடைய வார்த்தையை அனுப்பும்போது எப்படி உடையுது சரீரம்? கல்லு போல இருக்கிற இருதயம் ஆமா சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். தேவனுடைய வார்த்தை புறஜாதிகளுக்குள்ள கொண்டு போகும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் கல்லான இருதயம் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் இந்த தேவனுடைய வார்த்தையினால மண்பானை போல சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். அந்த வசனம் வந்து கண்மலையை நொறுக்கும் சமட்டியாக தேவனுடைய வார்த்தை புறஜாதிகளை கொண்டு போய் சேர்க்கிறது. அதான் இரும்பு கோளால் புறஜாதிகளை ஆளும். அந்த புறஜாதிகள் மண்பாண்டம் போல நொறுக்கப்படுவார்கள். இதுக்கு கரெக்டான வசனம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை வல்லமையில சமட்டையை போல கண்மலையை நொறுக்குகிறது. சங்கீதம் 2:1-9 வரை வாசிப்போம். 2 Kings 1:1-9 வரை வாசிப்போம். போதும். இங்க பாருங்க அதே வசனம் இங்கேயும் வருது. மண்பாண்டம் வந்து அப்படியே ஒண்ணும் இல்லாம உடஞ்சு போகுது. அப்ப அங்கேயும் வெளிப்படுத்தின புத்தகத்திலும் ஜாதிகள் வந்திருக்குது. இங்க ஜாதிகள் 1 Kings ஜாதிகளுடைய வரலாறு வருது. போதும். என்ன விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க, எப்படி கொந்தளிக்கிறாங்க, எப்படி விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க? விரோதமாக. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? பரியாசம் பண்றாரு. அப்ப என்ன காரியத்துக்காக இவங்க கொந்தளிக்கிறாங்க, ஆண்டவரையும் அப்படி பரியாசம் பண்றாரு? இந்த 9 Kings வாசி நம்ம சிந்திக்கும் போது ஒரு சில காரியம் நம்மளுக்கு புரியும். ஏன்னா இந்த 9 Kings சிந்திக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. இந்த 9 Kings எங்கே போய் சிந்திக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா?
தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கும் போது சமாதானம் இல்லாததுனால கொந்தளிப்பு உண்டாகும்.
அது ஒரு மனுஷனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதிகள் மொத்தமாக ஜாதிகளை கொந்தளிக்கிறான். எப்படின்னா கடலால் கொந்தளிக்கிற மாதிரி கொந்தளிக்கிறான். ஜனங்கள் விருதாக காரியத்தை சிந்திக்கிறாங்க. யா எப்போ இப்படி சிந்திக்கிறா? கர்த்தருக்கு விரோதமாகவும் எழும்பி என்ன பண்ணுறாங்க? அப்படின்னா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் ஏகமாய் கூடி ஜாதிகள் கொந்தளிக்கிறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதியில் கொந்தளிக்கிறது எப்பன்னா எலெக்ஷன் டைமில் பார்க்கணும். இங்கே போடு ஓட்டு போடு அதை எப்பண்ணா இதை எப்பண்ணா நாங்கள் தான் வருவான்னு அதுதான் கொந்தளிக்கிறது. ஜனங்கள் கடலலை போல் அப்படி கொந்தளிக்கிறது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆள் ஆட்சி செய்கிறதுக்கு இருக்காரு, அதை விட்டு போட்டு நான் தான் ஆளுவேன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு தலைவன், இந்தியாவுக்கு நான் தான் பெரிய ஆள், இந்த நாட்டுக்கு நான் தான் பெரிய ஆளு, ஆந்திராவுக்கு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அவங்க அவங்க போட்டி போட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சிரிக்கிறாரு. என்னடா அது, நான் உட்காந்து இத்தனை பற்றி ஆட்சி செஞ்சிட்ருக்கிறேன், இதுக்கடையில் எங்கிட்டருந்து ஆட்சியை பிடிங்கி இவனு ஆளுன்னு பார்க்குறானுங்களே, அதான் பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் இகழுவார். ஆட்சி தேவனுடையது, அவர் தான் எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் அதிபதி. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒப்புக்கொள்ளாமல் நான் என்னுடைய கட்டுக்களை கொஞ்சம் கொண்டு வர பாருங்க அப்படின்ட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொந்தளிக்கிறது. கொந்தளிச்சு கொந்தளிச்சு கடைசியில் ஆண்டவர் அவர்களை இகழ்ந்துடுறாரு. அப்படின்னா தோற்று போனவன் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பரிகாசம் பண்ணி டெபாசிட்டி அளந்து போயிடுறாங்க. இப்படியாக வரும்போது ஜாதிகளுடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி செய்கிறதுல ஜாதிகள் தான் உலகத்திலே ரொம்ப கைதேர்ந்தவங்க. ஜாதிகளுடைய ஆட்சி தான் மிகவும் பலமான ஆட்சி. அரசாட்சி செய்கிறதுல ஜாதிகள் தான் ரொம்ப கைதேர்ந்தவங்க. அதே மாதிரி யுத்தம் செய்கிறதுல ரொம்ப கைதேர்ந்தவங்க யாருன்னா இல்லை யூதர்கள். ஜாதிகளுக்கு யூதனுக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதிகள் ஆட்சி செய்கிறதுல திறமசாலிகள், யூதர்கள் யுத்தம் பண்ணுறதுல திறமசாலிகள். ஆமாம், அப்போ யுத்தம் பண்ணி ஒரு நாட்டை பிடிக்காமல் எப்படி வந்து ஆட்சி செய்ய முடியும்? முடியாது. அதிகாரம் மட்டும் நம்ம கையில் இருந்தால் பத்தாது, அந்த ஜனங்களை கீழ்ப்படுத்தக்கூடிய யுத்தம் செய்யக்கூடிய தகுதியில் இருந்தால் தான் அந்த ஜனங்களை அடக்க முடியும். அப்போ ஆண்டவர் வந்து இப்படி ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக வச்சுட்டார். இப்படியாக ஜாதிகள் கொந்தெடுத்து இப்படி வர்றாங்க. வரும்போது கயிறுகளை அப்படின்னு அதிகாரங்களை நம்மளை விட்டு எடுத்து போட்டு அவங்க ஆட்சி செய்யணும் போடுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? குயக்காலத்தை போல உடைத்து போடுவார்கள். அப்போ தேவனுடைய அதிகாரம் இருந்தால் தான், தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான், கண்மலையைப் போல நொறுக்கிற சமுட்டியான வார்த்தை இருந்தால் தான் புறஞ்சாதிகளை உடைக்க முடியும், அவங்களுடைய மனசை நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா கல்லையும் மண்ணையும் வணங்குறவங்க இருதயம் கல் மாதிரி தான் இருக்கும், சரீரம் கல் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த கல் மேலே என்ன பண்ணோம்? தேவனுடைய வார்த்தையை இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை போட்டால் பட்டயம் மண்ணையாக போயிடும், தேஞ்சு போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? சம்மட்டி தான். ஆமாம், ஒரு அடியில் உடையாது, 10 அடி அடிக்கணும். 10 அடி அடித்தாதான் லேசாக கொஞ்சம் இதாகும். கல் உடைக்கிறத பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு கல்லை உடைக்கிறதுக்கு 1 அடியில் உடைக்கவே முடியாது. 10 அடி அடிக்கணும். 10 அடி அடித்தாதான் அந்த கல் லேசாக உடையும். அப்படியாக தேவனுடைய வார்த்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் பொழுது இருதயம் மண்பானை போல உடையும். அப்பொழுது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வார். அப்படின்னா கள்ள உபதேசம் இல்லாமல், ஜாதிகளுடைய அல்லது புளித்த மாமனுடைய உபதேசம் இல்லாமல், சாத்தானுடைய ஆழங்கள் என்கிற காரியம் இல்லாமல், உண்மையான தேவனுடைய வார்த்தையை கண்மலையை நொறுக்கும் சமண்டியை போல இருக்கிற வார்த்தையை கொடுக்கும் பொழுது தான் ஜாதிகள் மண்பாண்டம் போல நொறுக்கப்படுவார்கள், ஜாதிகளுடைய இருதயம் மனம் திரும்பும். சோத்திரம். வெளிப்படுத்தல் 2:28 சோத்ரா. இப்போ இரும்பு கோல் கிடச்சிருச்சு, அப்புறம் விடிவெளி நட்சத்திரத்தையும் தர்றாங்கிறாரு. எப்படி விடிவெளி நட்சத்திரத்தை வாங்கி கையில் வச்சுக்கிறதா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஜாதிகளுடைய ஊழிய அழைப்பு நம்ம பார்த்துப்போம். இப்போ விடிவெளி நட்சத்திரத்தை ஆண்டவன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. எப்படி விடிவெளி நட்சத்திரத்தை வாங்கிறது, என்னமா இருக்கும் அதனுடைய அர்த்தம்? ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டான என்ன வசனம் ஏதாவது சொல்லாமா? ரெண்டு பேர் கரெக்ட், ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது புறஜாதிகளுக்கு இருளுள்ள வெளிச்சம் போல அது பிரகாசிக்கும். அப்ப இருளுள்ள வெளிச்சம் பிரகாசிக்கிறது போல அங்க பிரகாசிக்கிறனா, முதலாவது அந்த வார்த்தை யாருகிட்ட பிரகாசிக்கணும்? ரெண்டு பேர் 1:19. ஆமா, ஒரு வசனத்தை கவனிச்சாதான் உடனே அது விடிவெளி வெளிச்சமாக நம்மளது வெளியே வரும். அப்ப புறஜாதிக்கு விடிவெளி நட்சத்திரமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிச்சு நம்முடைய இருதயத்தில் விடிவெளி நட்சத்திரம் உதிச்சாதான் அடுத்தவனுக்கு போய் சொல்ல முடியும். இங்கேயே அமாவாசையாக இருக்குது, அப்புறம் எப்படி போய் அங்கே போய் விடிவெளி நட்சத்திரத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆ, அப்போ அந்த வார்த்தை இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போது இங்கே போய் புறஜாதிகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, இருளிலே தேவனுடைய வார்த்தையை பிரகாசிக்கும் பொழுது அங்கே இருள் வந்து பற்றி கொண்டதுன்னு என்ன அர்த்தம்? அங்கே போய் பிரகாசிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா புறஜாதிக்கிட்ட இருள் வந்து அந்த வெளிச்சத்தை மூடுது. இருள் நிறையா இருக்கிறதுனால வெளிச்சம் பத்தலை. அப்போது இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தால் நம்மளுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை பிரகாசித்தாதான் நம்ம போய் அந்த வார்த்தையை அங்கே சொல்லும்போது அங்கே பிரகாசிக்கும். அப்படி இல்லைன்னா இருளானது அதை பற்றி கொள்ளும். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இருளானது பற்றி கொள்ளவில்லை. நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது இருள் வந்து அதை மூடிச்சுன்னா நம்மளுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்கல. அதனால தான் மற்றவர்களுக்கு இருதயம் பிரகாசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சொல்ல தெரியல. இல்லை, நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்தாதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம இருதயத்திலே பிரகாசிக்கல, அப்புறம் எப்படி அடுத்தவன் பிரகாசிக்கிற அளவுக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து எப்படி வார்த்தைகளை புறப்படும்? பண்ணல, அதனால இவன் அதை காரியத்தை சிந்திக்கல. இவனுடைய இருதயத்தில் பிரகாசிக்காதனால மற்றவர்களுக்கும் இருதயத்தில் பிரகாசிக்கிற அளவுக்கு சொல்ல தெரியல. 2 Corinthians 4:6 2 Corinthians 4:6 முதல்ல நம்முடைய இருதயம் பிரகாசிச்சாதான் மற்றவனுடைய இருதயத்தில் பிரகாசிக்கும். நம்ம இருதயம் அமாவாசையா இருந்தா அவன் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இங்கே வந்து உட்காந்து என்னமோ ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா, நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அங்கே அவன் பார்த்து தூக்கிட்டு கிடப்பான், தூக்கம் தானாக வந்துடும். நல்ல ஆவிக்கு பதிலாக கொட்டாயி தானாக வரும். நல்ல ஆவிக்கு பதிலாக கெட்டாவி கொட்டாவி எல்லாம் தானாக வரும். ஏன்னா இருதயத்தில் இங்கே பிரகாசிக்கலையே. சோத்திரம். அப்போ ஆண்டவர் விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவருடைய இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகளை தேவன் நம்முடைய இருதயத்தில் கொடுப்பார், அதை பேசும்படி உண்டான ஞானத்தையும் கொடுப்பார். அப்போ ஜெயங்கொள்ளைன்னா புளிச்ச மாவு இருந்ததுன்னா அந்த புளிச்ச மாவுடைய வாசனை தான் வீசும், அதனால தான் ஜெயங்கொள்ள வேண்டும். நல்ல தீர்க்க தரிசனங்களை ஜெயம் கொள்ள வேண்டும், இயேசுபேலுடைய போதகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும், சாத்தானுடைய ஆழங்களை ஜெயம் கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய நல்ல காரியம் இருக்குது, அந்த ஆறு நல்ல காரியம் இருக்குது, ஒரே ஒரு குறை இருக்குது. ஆமா, இயேசுபேலுடைய போதகம் நல்ல ஆழமான சத்தியம், எங்கெங்கயோ கேட்ட சத்தியத்தை வச்சு பைபிளை படிக்காம ஆழமான காரியம், கருகலான காரியம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பைபிளை படிச்சா அது வேற மாதிரி இருக்குது. வெளிப்படுத்தல் 2:29 அப்படின்னா இது கட்டாயம் கிடையாது, விருப்பமா இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டா போதும். காதுள்ளவன் கேட்க கடவன்னா கால் எல்லாத்து காதில் ஒரு சிலவங்களுக்கு தான் காது இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லலை. அப்படின்னா விருப்பமாக இருக்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள கடவர்கள், இது கட்டாயம் கிடையாது. அதுனா அது வந்து எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதா சொவிட்டு விரியனுங்கள், அது வந்து வேற. ஆனால் இங்கே வந்து காது இருக்கிறது, கேட்கறதுக்கு மனசு இருக்கிறவங்க கேட்டுக்கலாம், கட்டாயம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஆலோசனையாக ஆண்டவர் சொல்கிறாரு. மனம் திரும்ப இல்லாட்டா திருடனை போல் வருவேன் அப்படின்னா, திருடன் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுல என்னென்ன நடந்திருக்குமோ அவ்வளவு கஷ்டமும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வரும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது வேண்டிதான் அந்த காரியத்தை யாருன்னா பரிசேகரட்டியும் சரிசேரட்டின்னு சொன்னார். அப்போ சீசர்கிட்ட வரும்போது கிறிஸ்து நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துன்னு அறிஞ்சிருக்கேங்கிறாரு. அப்போ எப்படி சொல்லாமல் பேதுருக்கு தெரிஞ்சுது? அந்த சிந்திக்கிற மனப்பக்குவம் இருந்தால் தானாக புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ சிந்திக்காமல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் கிறிஸ்துன்னு சொல்கிறதில்ல, நீயே சிந்திச்சு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவங்க வந்து எவ்வளோ தந்திரமாக ஞானமாக ஆலோசனை பண்ணி ஒரு காரியத்தை கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் தங்களுடைய தன்னுடைய ரகசியத்தை மறைச்சி வைக்கிறாரு. அப்போ உனக்கு இவ்வளவு ஞானம் இருந்ததுன்னா என்னை குறித்து கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஞானம் இருக்குல்ல, அப்போ நீ உன்னுடைய கணக்கை போட்டு பாரு, நான் ஏன் என்னுடைய காரியத்தை சொல்லுவானே அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் வாசிக்கும்போது பரிசேயர் சரிசேயர் வருகிறதை கண்டு அவர் வந்து உடனே தன்னுடைய காரியத்தை மாற்றுறாரு. லூக்கா 12:1 நினைக்கிறேன், அநேகம் ஆயிரம் பேர் ஒருவர் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கிற சமயத்தில் இப்போ ஒருவர் ஒருவர் மிதிச்சு சாகிற மாதிரி வந்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறான், இப்படி இவங்களெல்லாம் மிதித்து சாகிற மாதிரி இருக்கிறாங்களே இவங்களை ஒழுங்கு பண்ணுங்க, இவங்களை வரிசையாக நிற்க வைங்க, சின்ன பிள்ளைகளை கவனமாக பாருங்கள், வீணாக அடிபட்டு மிதிப்பட்டு சாக போகிறாங்கன்னால சொல்லியிருக்கணும். ஏன் ஆண்டவர் அதை சொல்லலை? அப்போ ஜன நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அந்த ஜனங்களை பற்றி அவர் கவலைப்படாமல், ஏன்னா அவன் செத்தானா ஆண்டவர் உடனே உயிரோட எழுப்ப முடியும், கை கால முடிஞ்சால் உடனே செய்ய முடியும். அப்போ எது முடியாதுன்னா இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அது மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதனால இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ இந்த மாவு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அவன் வேணும்னா அவன் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ அநேக காரியங்கள் ஓமைகளாக சொல்கிறார். ஓமைகளாக சொல்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லாம் வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். ஓமையாக சொல்லாமல் நேரடியாக அப்படியே அன்றைக்கி எழுதி வச்சுருந்தார்னா அதான் பைபிள் படித்து நல்லா புரியுத. வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் வசனம் தந்தார் மிகுதி, ஆனால் கண்ணார கண்டு காணாமலும் காதார கேட்டு உணராமலும் இருக்கும்படி இவைகள் ஓமையிலாய் சொல்லப்படுகிறது. ஏன் ஆண்டவர் அப்படி மறைச்சு வச்சிட்டாரு? அப்போ எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம் வந்து இருக்கும்போது அதை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் தேடி வாசித்து தேவனுடைய ஆவியில் சேர்க்கப்பட்ட வசனங்களை சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆதியாகமம் 1:2 வாசிப்போம். அப்படின்னா நம்ம கடந்த வாரம் பார்த்தா பூமின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை, பூமின்னு சொன்னா ஆண்ட வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இப்போ நடந்து போனா பாதப்படின்னு சொன்னா வசனங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒழுங்கின் மையம் வெறுமையுமா இருக்குது. பைபிள்ல இங்க ஒன்று எழுதியிருக்குது, அங்க ஒன்று எழுதியிருக்குது, என்ன படித்தாலும் புரியவே மாட்டேங்குது. அப்போ ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குது, அதன் மேல் இருள் இருக்குது. இருள்னா அறியாமை இருக்குது, அப்புறம் ஆழமான சத்தியமும் இருக்குது இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்து தேவனுடைய ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கார். அப்படின்னா பைபிள் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் மேலேயும் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குது, ஆழமாகவும் இருக்குது, இருளாக இருக்குது. ஆனால் இத்தனை வசனத்துக்கு மேலேயும் தேவ ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கார். அப்போது இந்த முதல்ல பைபிளை வாசிக்கும் போது என்ன ஆகும், பைபிள் என்ன இங்கே ஒன்று அங்கே ஒன்று எழுதியிருக்குது, அப்படி தான் நம்மளுக்கு புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான காரியம் இருக்குது, கொஞ்சம் சிந்தித்தா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சீக்ரெட்டு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் என்ன பிரயோஜனம், நிறைய பேர் சபைக்கு போகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பைபிளை வாசிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்க, நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். ரகசியங்கள் மனுஷனுக்கு உதவாது. நம்மளுக்கு துன்பம் கஷ்டம் வரும்போது நம்முடைய ரகசியங்கள் உதவாது. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாகும். அப்போ இப்போ அறியாமை இருக்குது, அதுக்கு மேலே இருள் இருக்குது. என்னதான் ரகசியம் தெரிஞ்சாலும் ஆழமான சத்தியம் தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் அறியாமை இருள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக போகும்போது இப்படித்தான் நம்மளுக்கு புரியும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த தேவனுடைய வார்த்தைகள் மேலே நம்ம அசைவாடுனாதான் இதனுடைய பொருள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதை விட்டு போட்டு நம்ம நிறைய ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய ஆழமான காரியம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் உண்மையான தேவனுடைய காரியத்தை உணர முடியாது. அப்போ அந்த தேவனுடைய காரியங்களை உணர்வதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நாம் தேவனுடைய பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா என்ன அர்த்தம், அன்னைய பாஷை பேசுகிறதா இல்லை, நம்முடைய ஆவியை மாற்றிட்டு தேவனுடைய ஆவியை உள்ளே வச்சுக்கிட்டா போதும், முடிஞ்சு போச்சு கதை. அசுத்தமான ஆவியை நீக்கிட்டு பரிசுத்தமான ஆவியை நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டா இந்த ஆவி என்ன பண்ணுன்னா, ஆமாம், எல்லாத்தின் மேலே அசைவாடும். எல்லா பைபிள் வசனத்தையும் ஆராய்ச்சி பரிசோதனை பண்ணும். பூமிக்குரிய காரியமாக இருந்தாலும் அதையும் ஆராய்ச்சி ஆலோசனை பண்ணு, இதில் என்ன சூழ்ச்சி இருக்குது, இதில் என்ன தந்திரம் இருக்குது அப்படின்னு தேவனுடைய வார்த்தையில் எல்லாம் பரிசோதித்து எல்லா காரியத்தையும் மேலே இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆழத்தில் இறங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியாக நாம் நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருந்தால் போதும், தேவ ஆவியானவர் சகல ஆழங்களையும் நம்மளுக்கு சொல்லுவார். அப்போ பரிசுத்தாவி இல்லாமல் ஆழமான சக்தி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சால் நிறையா தெரிஞ்சுக்கலாம். சாதாரணுடைய ஆழம் தெரியும்னா அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி நிறைய காரியம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பரிசுத்தாவி இல்லாமல் என்னத்தை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்முடைய ஆவியை நாம் மாற்றணும். அப்போ தான் தேவனுடைய காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், ஜெயம் கொள்ள முடியும். அப்புறம் இப்போ தியத்தீரா சபைக்கு சொன்ன மாதிரி 6 நல்ல காரியம் இருக்குது, ஆனால் ஒரு கெட்ட காரியம் என்னன்னா கள்ள உபதேசம். அதை நாம் ஜெயம் கொண்டால் ஜாதிகளுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கண்மலையை உடைக்கும் சம்மட்டியை போல வார்த்தையை அறிவிக்க முடியும். விடிவெளி நட்சத்திரம் அப்படின்னா புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரகாசிக்க முடியும். இப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளுக்கு மரணத்துக்கு முன்பாக உண்மையாகவே உயிர்த்தெழுதலில் நம்மளுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.